தபு சங்கர் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் கண்மையால் எழுதிய கவிதைகள். பெண்ணே, நான் பிறப்பெடுத்த போது உனக்காக என்னிடம் ஒரு பரிசு பொருள் கொடுத்து அனுப்பப்பட்டது. அதனை பிறக்கும் முன்பே உனக்காக உருவாக்கப்பட்ட பரிசு. அதன் மீது முகவரியாக உன் முகம் மட்டுமே வரையப்பட்டு இருந்ததால் உன்னை தேடி கண்டுபிடிக்க இத்தனை காலமாகிவிட்டது. 7 கடல், 7 மலை தாண்டி உன்னிடம் நான் வரவில்லை என்றாலும், எண்ணற்ற பிறைகள் தாண்டி, எண்ணற்ற பௌர்ணமிகள் தாண்டி உன்னிடம் பத்திரமாக சேர்க்க வந்திருக்கிறேன் அந்த பரிசு பொருளை. அதன் பெயர் காதல். எப்போதோ நான் உன்னை காதலிக்க தொடங்கிவிட்டாலும், இப்போதைக்கு நீ என்னை காதலிக்காதே. உனக்கு என்னை பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்பதைப் போலவே நடந்து கொள். நான் ஓயாமல் உன்னை பார்த்தாலும் உன் ஒற்றை பார்வைக்காக என்னை தவிக்க விடு. நீ எனக்குத்தான் என்று நான் உறுதியாக நம்பினாலும் நீ எனக்கு இல்லையோ என்கிற பயத்தை எனக்கு கொடு. உன் காதலுக்காக நான் உருக வேண்டும், பரிதவிக்க வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். அப்புறமாக என் காதலை ஏற்றுக்கொள். அதற்கும் அப்புறமாய் உன் காதலை எனக்கு கொடு. காதல் என்றால், அதுவும் உன் காதல் என்றால் சும்மாவா? உன்னை கண்டதும் காதல் கொண்டு விட்டேன். முதலில் உன்னிடம் பேசி பழகி உன்னை புரிந்து கொண்டு நீ எனக்கு ஏற்றவளா என ஆராய்ந்து பிறகு உன்னை காதலித்திருக்கலாம் என்று யாராவது சொன்னால், அவர்களுக்காக நான் காதலிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது காதல் இல்லை, கணக்கு. அதை தவிர அதில் வேறு இல்லை. ஆனால் கண்டதும் காதல் கொள்வதில் எல்லாம் இருக்கிறது. அதுவரையில் இருந்த இடம் தெரியாமல் இருந்த இதயம் உன்னை முதன்முறையாக பார்த்ததும் விஸ்வரூபம் எடுத்து இவள்தான், இவள்தான் என கூவிய போது ஆரம்பமானது கண்டதும் காதலின் மகிமை. உன் பெயரை தெரிந்து கொள்ள நான் பட்டப்பாடு. அதை கண்டு நீ ரசித்தபோது நான் கொண்ட உவகை. உன் பெயர் தெரிந்த அந்த ஆனந்த கணம், உன் முதல் புன்னகையை பெற நான் செய்த சாதனைகள், அதை பெற்றபோது வானுக்கும் மண்ணுக்கும் நான் குதித்த குதிகள், நான் பேசியபோது நீ பேசாமல் போன இனிய வருத்தங்கள், போனால் போகிறதென்று முதன்முறையாக என்ன என்று நீ என்னிடம் பேசிவிட்ட அற்புத பொழுது, காதலை வரைந்து நான் எழுதிய வாழ்த்து அட்டையை உன்னிடம் தந்த தருணம், என் காதலை ஏற்றுக்கொண்ட அந்த மகா தருணம், இதெல்லாம் கண்டதும் காதல் எனக்கு தந்த பேரின்பங்கள். இப்போது சொல், நான் உன் மீது கண்டதும் காதல் கொண்டது சரிதானே? இவன் ஏன் இன்னும் நம்மிடம் பேசாமல் இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறான்? பேசுவதற்கு பயப்படுகிறானோ என்று நினைத்து விடாதே. பயமில்லை, உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற காதல். உன்னை பார்க்கத்தானே இத்தனை காலமாக காத்திருந்தன என் கண்கள். விட்டால் உன்னை அழைத்து போய் ஒரு மலை உச்சியில் உட்கார வைத்து காலத்தை மறந்து பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கும் அற்புதங்களை விட அற்புதங்கள் கொட்டி கிடக்கின்றன உன் கண்களில். அதையெல்லாம் பார்க்காமல் உன்னிடம் நான் பேச ஆரம்பித்து விட்டால் நான் சில நொடிகள் பார்த்தாலே, அப்படி பார்க்காதே, இப்படி பார்க்காதே என்று நீ என்னை அதட்ட ஆரம்பித்து விடுவாய். அதனால்தான் உன்னிடம் பேச துவங்காமல் சுதந்திரமாக உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படி உன்னை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு இருக்கும் வேளையில் நீ உன் காதலியை பார்க்க வேண்டும் என்பதற்காக எங்களை கட்டித்தழுவ விடாமல் தடுப்பது நியாயமா என்று என்னை பார்த்து கேட்டன என் இமைகள். இதேனடா புது தடங்கள் என்று பதப்பதைத்தபடி என் இமைகளிடம் கேட்டேன், ஏன், நீங்களும் காதலிக்கிறீர்களா என? ஆம், பிறந்ததிலிருந்தே நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். அதனாலேயே நீ விழித்திருக்கும் போது நொடிக்கு ஒரு முறையும், நீ தூங்க ஆரம்பித்தால் கண் விழிக்கும் வரையும் கட்டித் தழுவி முத்தமிட்டபடியே இருப்போம் என்றன இமைகள். ஊரார் காதலை ஊட்டி வளர்த்தால் தம் காதல் தானே வளரும் என்கிற ஆசைகள் என் கண்களை மூடி இமைகளை கட்டி தழுவ விட்டேன். உள்ளே ஓங்கி வளர்ந்து காட்சி தந்தாய் நீ. காதலை என்னிடம் நேராக சொல்வதற்கு தயங்கித்தானே வாழ்த்து அட்டையில் எழுதி கொடுத்தாய் என்கிறாய். தயக்கமெல்லாம் இல்லை. ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதலை சொல்வது என்பது வாழ்வில் வரும் மிக மிக அழகிய தருணம். அதை வார்த்தையில் சொன்னால் காற்றில் கரைந்து போகலாம். அதையே அழகாக எழுதி கொடுத்தால் எதிலும் கரையாமல் மறையாமல் அப்படியே இருக்கும். அதனால் தான் எழுதி கொடுத்தேன். கொடுக்கையில் எனக்கு தயக்கமில்லை என்றாலும் வாழ்த்து அட்டைத்தான் பயந்து போயிருந்தது. நீ கிழித்து போட்டு விடுவாயோ என்று. நான் அதை சமாதானப்படுத்தி பிறகு ஒரு பெரிய பாடமே எடுத்து உன்னிடம் கொடுத்தேன். என்ன பாடம் என்றாய் ஆவலாய். என் காதலி உன்னை தொட்டு வாங்கும் போதே அவள் மேனி எங்கும் ஓர் இனம் புரியாத பரவசத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். வாங்கி பிரிக்கும் பொழுது ஒரு சின்னஞ்சிறிய படபடப்பை அவள் இதயத்தில் உருவாக்க வேண்டும். அவள் வாசிக்க ஆரம்பித்ததும் நீ ஏற்படுத்திய அந்த படபடப்பை அப்படியே மெல்ல மெல்ல ஓர் அபூர்வ இசையாக மாற்றி அவளை அதில் மிதக்க விட வேண்டும். அப்போதே அக்கணமே அவளுக்கு என் மீது காதல் வர செய்திட வேண்டும். அதன் பிறகு நீ சும்மா ஓய்வெடுத்து கொண்டால் போதும் என்று சொன்னேன். ஆமாம், நான் சொன்னபடியெல்லாம் அது செய்ததா? செய்தது செய்தது, ஒன்றே ஒன்றை தவிர என்றாய் வெட்கத்துடன். ஒன்றே ஒன்றை தவறவா? என்ன அது? எல்லாவற்றையும் செய்த பிறகு நீ சும்மா ஓய்வு எடுத்து கொண்டால் போதும் என்று சொன்னதாக சொன்னாயல்லவா, அதை மட்டும் அது செய்யவே இல்லை. சும்மா சும்மா என்னை எடுத்து பார் என நச்சரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடிப்போனாய். அதுதானே வாழ்த்து அட்டைகளின் மகிமையே. வாழ்க வாழ்த்து அட்டைகள். சீக்கிரம் வா, ரோஜா தோட்டத்துக்கு போக வேண்டும் என நான் சொன்னதும் எதற்கு என்றாய். உனக்காக ஒரு ரோஜா பூ பறிக்கப் போன என்னிடம். யாருக்கு பூ என்று கேட்டது ரோஜா செடி. என் காதலிக்கு என்றேன். உடனே ரோஜா செடி, உன் காதலித்தான் இந்த ஊரிலேயே அழகாமே, அவளை ஒரு முறை இங்கே கூட்டி வந்தால் என்னவாம் என்று கெஞ்சியது. அதனால் தான் கூப்பிடுகிறேன், வா போகலாம். ரோஜா செடி உன்கிட்ட பேசிச்சு, இதை நான் நம்பணும் என்றாய் அலட்சியமாக. நீ என்னை காதலிக்க ஆரம்பித்த பிறகு ரோஜா செடி என்ன, அழகு தெய்வம் மகாலட்சுமி என்னிடம் பேசியதே என்றேன். மகாலட்சுமியா, என்ன பேசு என்றாய் இன்னும் அலட்சியமாக. உன் காதலி என்னை மாதிரியே இருக்கிறாளாமே, உண்மையா என்று கேட்டது. இல்லை இல்லை, நீதான் என் காதலி மாதிரி இருக்கிறாய் என்று சொன்னேன். கழுத்தை ஒரு வெட்டு வெட்டி என்னை முறைத்துவிட்டு போனது. ஐயோ சாமி, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற, என்ன வேணும் உனக்கு? வேற என்ன, காதல் தான். காதல் என்ன, என் கைப்பையிலாக இருக்கிறது, நீ கேட்கும் போதெல்லாம் எடுத்து தர. அது கைப்பையிலெல்லாம் இருக்காது, உன் கையை மட்டும் என் இதயத்தின் மீது வை, என் இதயம் இன்றைக்கு தேவையான காதலை எடுத்துக்கொள்ளும். அதிகாலையிலேயே எழுந்து மொட்டை மாடியில் படித்து கொண்டு இருந்தாய். சத்தம் போடாமல் சுவர் ஏறி குதித்து உன் அருகில் வந்து, என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்து படிக்கிற என்றேன். எக்ஸாம் என்றாய். எனது சரஸ்வதிக்கே எக்ஸாமா? எந்த முட்டால் வச்சது? ஐயோ, ஒரு சாமியும் விடமாட்டியா? உன்னை யார் விடிய காலையிலே எழுந்து வர சொன்னது? நீ தான். நானா? உங்கள் வீடு தேடி வந்து நான் உன்னை எழுப்பினா? நீ எழுப்பவே வேணாம். நீ எழுந்தால் நான் எழுந்து கொள்வேன், நீ தூங்கினால் நான் தூங்கிவிடுவேன். ஏன்னா நீ தான் என் கண்ணாச்சே. போச்சு போச்சு, படித்ததெல்லாம் மறந்து போச்சு என்று சினுங்கினாய். உன் சினுங்களை காண எழுந்து வந்தான் சூரியன். எங்க சார், எனக்கு தான் முதல் மார்க் போட்டிருக்கார் என்றாய் பெருமையாக. நானும் உனக்கு தான் முதல் மார்க் போட்டிருக்கேன் என்றேன் கமுக்கமாக. அவர் தான் நான் எழுதின பேப்பர் திருத்தி மார்க் போட்டார். நீ எந்த பேப்பர் திருத்தின? அவர் நீ எழுதிய பேப்பரைத்தான் திருத்தினார். நான் கடவுள் எழுதிய பேப்பரையே திருத்தியவன். கடவுள் எழுதின பேப்பரா? ஆமாம், நீ தான் அந்த கடவுள் எழுதிய அழகான பேப்பர். ஒரு தப்பும் இல்லாமல் கடவுள் எப்படித்தான் எழுதினானோ என்றேன். குரங்கு அப்படியே இந்த பென்சிலால் கண்ணை குத்தனனா என்று கோபப்படுவது மாதிரி வெட்கப்பட்டாய். என் கண்களை குத்த பென்சில் எதற்கு? அதற்குத்தான் உன் மேனியில் எத்தனையோ ஆயுதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறானே. அதை கொண்டு தினம் தினம் ஓயாமல் என் கண்களை நீ குத்தி கொண்டுதானே இருக்கிறாய்?
முடியலடா சாமி, எவ்வளோ நேரம்தான் உன் பேச்சில் மயங்காத மாதிரியே நடிக்கிறது என்று என் தோளில் சாய்ந்தாய்.
மகனே, காதலில் உனக்கு தாண்டா முதல் மார்க் என ஆகாயத்திலிருந்து என்னை ஆசிர்வதித்தார்கள் லைலாக்களும் மஜ்னுக்களும்.
அவசர வேலையாக என் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்கிறார்கள் என்றாய் அலைபேசியில்.
இப்படி ஒரு நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். இதோ இப்போவே கிளம்பி உன் வீட்டுக்கு வருகிறேன் என்றேன்.
ஐயோ, வந்து என்ன பண்ணுவ என்றாய்.
வந்து உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னை அருகில் வைத்து கொண்டு உன் வீட்டிடம் நீ வளர்ந்த கதை கேட்பேன்.
எப்படி?
தரையிடம் நீ தவழ்ந்த கதை கேட்பேன். சுவர்களிடம் அதை பிடித்து நீ நடந்த கதை கேட்பேன். ஜன்னல்களிடம் உன் ஆசை கதை கேட்பேன். கண்ணாடியிடம் உன் அழகு கதை கேட்பேன். மெத்தையிடம் உன் கனவு கதை கேட்பேன். குளியல் அறையிடம்
இடைமறித்த நீ. போதும் போதும், நீ என்ன கதை கேட்பாய் என்று எனக்கு தெரியும், நிறுத்து என்றாய்.
நான் நிறுத்தாமல் உன் பாடல் கதை கேட்பேன் என்றேன்.
அவ்வளவுதானா? நான் நினைத்த அளவுக்கு நீ ஒன்றும் மோசமானவன் இல்லை என்றாய்.
இல்லை இல்லை, நீ நினைத்த அளவுக்கு நான் மோசமானவன் தான் என்றேன்.
அடப்பாவி, அப்படின்னா நீ என் வீட்டுக்கு வராத என்றாய்.
அதெல்லாம் வந்தாச்சு, கதவை தர.
என்னது என்று கதவை திறந்தாய்.
வந்துட்டியா? அதுக்குள்ளவா? நான் நினைச்சதை விட மோசமானவனாக இருப்பாய் போலிருக்கே என்று என்னை உள்ளே இழுத்து கதவை சாத்தினாய்.
உன் கண்ணை காட்டு, கவிதை எழுத போகிறேன் என்றேன்.
என் கண்களை பற்றி கவிதை எழுதப் போகிறாயா என்றாய் ஆர்வத்துடன்.
இல்லை, உன் அழகை பற்றி, அதை எழுத தகுதி படைத்த மை உன் கண்மைத்தானே.
கண்மையை தொட்டா? அதை கொண்டு ஒரு சொல் கூட எழுத முடியாதே.
சொல்லா, சொற்களை கொண்டு உன்னை கவிதையாக்கி விட முடியுமா என்ன
என்றபடி உன் இமையில் வீற்றிருக்கும் மையை என் சுண்டு விரலால் ஒற்றி எடுத்து உன் கன்னத்தில் ஒரு பொட்டு வைத்தேன்.
கவிதை எழுத போகிறேன் என்று சொல்லிவிட்டு திருஷ்டி போட்டு வைக்கிறாயே.
உன் அழகை பற்றி கவிதை எழுதினால் அது இப்படித்தான் உனக்கு திருஷ்டி போட்டு வைத்த மாதிரி இருக்கும் என்றேன்.
திருஷ்டி போட்டே சிவக்கிற அளவுக்கு வெட்கப்பட்டாய்.
என் உள்ளங்கையை பார்த்துவிட்டு உனக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி என்றாய்.
என் ஆயுள் ஒன்றும் கெட்டி இல்லையே, அது ரொம்ப மெதுமெது என்று தானே இருக்கிறது என்றேன்.
என்னது மெதுமெது என்று இருக்கா என்றாய் புரியாமல்.
ஆமாம், நீதானே என் ஆயில்?
நான் உன் ஆயிலா?
வேற என்ன?
உன் மீது நான் உயிரை வைத்த பிறகு நீதானே என் ஆயில். அன்று கூட சாலையில் புகுந்த மாட்டுக்கு பயந்து ஓடி வந்து நீ என் முதுகில் ஒட்டி கொண்டாயே. அந்த மெதுமெதுப்பு இன்னும் என் முதுகில் அப்படியே இருக்கிறதே என்றேன்.
சி, நீ நல்லவன் மாதிரி பேசுகிற கெட்டவண்டா என என்னை அடித்தாய் மெதுமெதுவாக.
உனக்கு தோழிகள் என்று யாருமே இல்லையா என்றேன் வேண்டுமென்றே.
இருக்காங்களே, நேற்று கூட என்னுடன் ஒருத்தி வந்தாளே, நீ பார்க்கவில்லையா என்றாய்.
எங்கே பார்ப்பது, உன்னை பார்க்கவே எனக்கு நேரம் போதவில்லை என்றேன் கொஞ்சம் சத்தமாக.
மெதுவாக பேசுடா, சிரிக்கிறாங்க பாரு என்று அதட்டினாய்.
சிரிக்கிறாங்களா? யார்?
ரோட்டில் போகிறவங்க.
என்னது, ரோட்டில் ஆளுங்கள்லாம் போகிறாங்களா? எனக்கு உன்னை தவிர வேறு யாரையுமே தெரியலையே.
ஐயோ, ஏன்டா இப்படி பேசி பேசி எல்லார் முன்னாடியும் என் மானத்தை வாங்குற? தயவுசெய்து நிறுத்துறியா?
நான் நிறுத்திடுவேன், உன்னால் நிறுத்த முடியுமா?
எதை என்றாய் குழப்பத்தோடு. உன் அழகால் என் உயிரை வாங்குவதை.
அதிசயமாக நீ உன் தோழிகள் இருவரை கூட்டிக் கொண்டு வந்தாய் பூங்காவுக்கு. பேசிவிட்டு கிளம்புகையில் சட்டென்று நீ உன் நெற்றி பொட்டினை எடுத்து என் நெற்றியில் ஒட்டிவிட்டு இரு, முகம் கழுவி கொண்டு வருகிறேன் என்று நகர்ந்தாய்.
இப்படி நீ செய்வது இதுதான் முதல் முறை என்பதால் உன்னையே எடுத்து என் நெற்றியில் ஒட்டிவிட்டதைப் போல இருந்தது எனக்கு. ஆனால் உன் தோழிகளோ என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
முகம் கழுவி கொண்டு வந்த நீ உன் தோழிகளை பார்த்து என்ன கிண்டல் என்று அதட்டினாய்.
உடனே நான், அவர்கள் எங்கே என்னை கிண்டல் செய்தார்கள்? நமக்கும் இந்த மாதிரி பொட்டு வைத்துவிட்டு போக ஒரு நெற்றிக்காரன் இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டு அல்லவா இருந்தார்கள் என்றேன். அதை எதிர்பாராத அவர்கள் மௌனமாக திரும்பி போனார்கள். காதலே, அவர்களுக்கு என்று படைக்கப்பட்டவர்களை உடனே அவர்களுக்கு காட்டிவிடு என்றேன். கண்டிப்பாக காதல் காட்டிவிடும் என்றாய். என் காதலியே, நீ என் மனைவியான பிறகு இப்படி மாறிப்போவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. காதலிக்கும் போது அடக்கி வாசித்த நீ கல்யாணத்துக்கு பிறகு அதிர வைக்கிறாய். வீட்டில் இருக்கும் பொழுது பழைய புடவையையும் வெளியே போகும்போது புது புடவையையும் கட்டிக்கொண்டு போகிற எல்லா பெண்களையும் போலில்லாமல் நான் வேலைக்கு கிளம்பும் முன்னே குளித்து முடித்து தினம் ஒரு புது புடவையில் இருந்தாய். என்ன, தினமும் புது புடவை? புதுசாக கல்யாணம் ஆனதுனாலையா என்றேன். அதெல்லாம் இல்லை, புருஷனுக்கு முன்னே எப்பவும் புது புடவையில் தான் இருக்க வேண்டும் என்று நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். நீ ஊரில் இல்லாத நாட்களில் மட்டுமே நான் பழைய புடவை கட்டுவேன் என்றாய். ஏன், அது என்ன புதுசு புதுசாக புடவை வாங்கி தரது புருஷன், அதை அவன் முன்னாடி கட்டிக்காமல் எங்கேயோ வெளியே போகும்போது மட்டும் கட்டிக்கிட்டு திரும்பி வந்தவுடனே அவிழ்த்து மடித்து வச்சுக்கிறது? அப்படியும் தப்பி தவறி புது புடவையில் இருக்கும் பொழுது புருஷன் கட்டுப்பிடிச்சிட்டா, ஐயோ விடுங்க புடவை கசங்கிடும் அப்படிங்கிறது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். புடவை கசங்கிடும்னு கவலைப்படுற பொம்பளைங்க அப்படி சொல்லும் பொழுது புருஷன் மனசு கசங்கிடுமேனு கவலைப்படுறாங்களா என்று புரிந்து தள்ளினாய். ஐயோ பின்றியே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லவ் பண்ணுறேன் என்று அழகு காட்டினாய். சாமிக்கு விளக்கு ஏற்றும்போது உன்னை கட்டிப்பிடிக்க வந்தால் பதறுவாய். இன்றும் அந்த பதற்றத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் விளக்கு ஏற்றி கொண்டு இருந்த உன்னை கட்டிப்பிடிக்க வந்தேன். சாமிக்கு விளக்கு ஏற்றும் போது இப்படியெல்லாம் வம்பு பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் வம்பு செய்யலையே, அன்பு செய்யத்தானே வந்தேன். அதுக்கெல்லாம் வேறு நேரம் இருக்குது. பக்தியோடு நீ சாமிக்கு விளக்கு ஏற்றும் போது நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கியே, அப்போ தானே உன்னை கொஞ்சணும் போல் இருக்குது. ஐயோ பூஜை அறையில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, சாமி கண்ணை குத்திடும். பேசுகிறது வாய் தானே, அது ஏன் சாமி வாயில் குத்தாமல் கண்ணில் குத்துது? அட கடவுளே, இப்படியெல்லாம் பேசுகிறியே, உனக்கு சாமி மேலே பயமே இல்லையா? இல்லை, சாமி தானே நம்ம படைச்சது, காதலிக்க சொன்னது. அதுக்காக சாமி அறையிலையா? இந்த உலகமே சாமி அறை தானே. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சாமி. உன்னை யார் பேசி ஜெயிக்க சொன்னா? நீ பேசாமல் இருந்தாலே போதுமே, உன்னிடம் நான் தோற்று விடுவேனே. உன் கண்களின் ஒரு மோன பார்வை போதுமே. கண்களை குத்தும் சக்தி கடவுளுக்கு இருக்கிறதோ இல்லையோ உன் பார்வைக்கு இருக்கிறதே, அதனால்தான் நீ என் தெய்வம். தெய்வத்தை கட்டிப்பிடிக்கிற பக்தன் இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தந்தாண்டா என்றபடி என்னை சாமி அறையிலிருந்து வெளியே இழுத்து வந்து சாமி அறையின் கதவை சாத்தினாய். காதலின் ஆயிரம் கதவுகள் திறந்து கொண்டன. வேலை விஷயமாக நான் வெளியூருக்கு கிளம்புகையில் நீ என் பெட்டியில் வைக்க வேண்டியதை எல்லாம் வைத்துவிட்டு வழக்கம் போல கடைசியில் உன் புகைப்படத்தை எடுத்து வைக்கப் போனாய். உன் புகைப்படத்தை வைக்காதே என்றேன். அதிர்ந்து போன நீ நிமிர்ந்து என்னை பார்ப்பதற்குள் உன் கண்கள் கண்ணீரை கொட்ட ஆரம்பித்து விட்டன. அதை கவனிக்காத மாதிரி நான், எதற்காக உன் புகைப்படத்தை வெளியூர் செல்லும் பொழுது எடுத்து செல்கிறேன் என்பதை உன் புகைப்படத்துக்கு தெரியவில்லை. ஓய்வு நேரங்களில் என்னோடு உன்னை மாதிரி விளையாட தெரியவில்லை உன் புகைப்படத்துக்கு. ஆகையால் இனிமேல் உன் புகைப்படத்துக்கு பதில் உன் புடவை ஒன்றை வை, அது என்னோடு நீ இல்லாத குறையை போக்கும் என்றேன். அதிர்ச்சியிலிருந்து மீண்ட நீ, இப்படியா பயமுறுத்துவ, என் இதயமே நின்றுச்சு என்றபடி என் மார்பில் குத்தினாய். உடனே இரு, சேலை எடுத்துட்டு வரேன் என திரும்பினாய். உன் கையை பிடித்த நான், இதுதான் வேண்டும் என நீ உடுத்தியிருந்த சேலையை காட்டினேன். அப்படியே என் மேல் பாய்ந்து என்னை கட்டி கொண்ட நீ, என் மேலே உனக்கு ஆசை குறைஞ்சிடுச்சோன்னு ஒரு நொடி நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று அழுதாய். மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை தான் என்றபடி உன் கண்ணத்தை திருகினேன். இதுதான் தண்டனையா என்றவள் உடுத்தியிருந்த சேலையை களைந்து மடித்து பெட்டியில் வைத்தாய். போய் வேற சேலை கட்டிட்டு வா என்றேன். ம், நீ கிளம்பும்போது கட்டிக்கிறேன், சாப்பிடவா என்று அழைத்து போய் உட்கார வைத்து நீயே ஊட்டிவிட்டாய். உன் கண்களில் நீர் நின்றிருந்தாலும் உன் நெஞ்சம் இன்னும் அழுகையில் விம்மிக் கொண்டுதான் இருந்தது.
இன்னும் அழுக அடங்கலையா? போடா, முதல்ல புடவை வேணும்னு சொல்லிட்டு அப்புறமா புகைப்படம் வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல என்று மூக்கை உறிஞ்சினாய்.
அப்படி சொல்லியிருந்தால் இப்படி ஒரு கோலத்தில் நீ எனக்கு ஊட்டி விட்டிருப்பாயா?
ஐய என்றபடி சேலை கட்டு கிளம்பினாய்.
நான் விடவே இல்லை. நீ படிப்படி என்று சொன்னாலும் உன் டைரியை நான் படித்ததே இல்லை. ஏனோ இன்று படிக்க வேண்டும் என்று தோன்றியது. உன்னை இழுத்து அருகில் வைத்து கொண்டு படிக்க தொடங்கினேன்.
வழக்கத்தை விட முன்னரே எழுந்து குளித்து முடித்து நீ எனக்கு வாங்கி தந்த சேலையில் ஒன்றை உடுத்தி கொண்டு உன்னை எழுப்புவதில் தொடங்கும் உன் விடுமுறை நாட்கள். உட்புறம் தாளிடப்பட்ட வீடு அன்று முழுவதும் யாருக்காகவும் திறக்காது. என் அலைபேசி அணைக்கப்படும். எனக்காக உழைக்கும் உனக்கு நான் தானே விடுமுறை. ஏதாவது விழாவுக்கு செல்வது என்றால் உனக்கு முன்னரே நான் தயாராகி விடுவேன். எல்லா பெண்களையும் போல உன்னை காக்க வைத்து நான் கிளம்புவதில்லை. குறைந்தது அரை மணி நேரம் முன்னதாகவேனும் என்னை அலங்கரித்து கொண்டு உன்னெதிரில் நிற்பேன். எந்த விழா என்றாலும் நான் அலங்கரித்து கொள்வது உனக்காகத்தான். நீ வேலைக்கு போய் திரும்பும் பொழுது உன் கலைப்பினை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புத்துணர்வை பரிசளிக்கிறேன். தயாராக இரு. மாலை வெளியே செல்லலாம் என்று நீ சொல்லிவிட்டு வேலைக்கு போன நீ காலதாமதமாக வந்தால் நான் உன்னை கோபித்து கொள்வதில்லை. தாமதமாக வந்ததால் நீ எனக்கு தரும் அதிகப்படியான காதல் சரியாக வந்து நீ என்னை வெளியே கூட்டி போயிருந்தால் கிடைத்திருக்குமா என்ன? நான் சமைத்து கொண்டு இருக்கும் பொழுது பின்னால் வந்து நீ என்னை கட்டி பிடித்து விளையாடும்போது இப்படியெல்லாம் செய்தால் சமைக்கிறப்ப ஏதாவது மறந்துடுவேன், அப்புறம் சமையல் நல்லா இல்லைன்னா என்னை கேட்கக்கூடாது என்பேன். ஆனால்
அப்படி நீ விளையாடும் நாட்களில்தான் நான் நன்றாக சமைத்திருப்பேன். நான் குண்டாகாமல் ஒல்லியாகவே இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறேன். குண்டானால் என் மீது இருக்கும் காதல் உனக்கு குறைந்துவிடுமோ என்கிற பயத்தால் அல்ல. நீ எப்போது என்னை கட்டிப்பிடித்தாலும் உன் கைகளுக்குள் நான் அடங்க வேண்டும் என்பதற்காகத்தான். வீட்டு வேலைகளில் நீ எனக்கு உதவ வந்தால் நான் மறுத்து விடுகிறேன். இதெல்லாம் நான் உனக்காக செய்யும் வேலைகள். இதில் நீ எனக்கு உதவுவது என்பது நான் உன்னை காதலிப்பதில் நீ எனக்கு உதவி செய்வதைப் போல. அது வேண்டாம், நானே தான் உன்னை காதலிக்க வேண்டும். காலையில் குழந்தையை கூட்டி போய் பள்ளியில் விட்டுவிட்டு மாலையில் சென்று அழைத்து வரும் தாயைப் போல, காலையில் உன்னை அலுவலகத்தில் விட்டுவிட்டு மாலையில் வந்து அழைத்து வர வேண்டும் என்கிற என் ஆசையை மாதம் ஒரு முறைத்தான் நீ நிறைவேற்றி வைக்கிறாய் என்கிற ஒரே ஒரு கோபம்தான் உன்மீது எனக்கு.
தாலி பிரித்து கட்டும் நாளில் நீ கட்டிய தாலியை தண்ணீரில் விட சொன்னார்கள். நானோ தண்ணீரில் விடுவது மாதிரி விட்டு எடுத்து வந்து பத்திரமாக வைத்திருக்கிறேன். நீ கட்டிய தாலியை தண்ணீரில் விட்டுவிட முடியாது என்னால். அப்படி தண்ணீரில்தான் விட வேண்டும் என்றால் நான் இறந்த பிறகு என் அஸ்தியோடு சேர்த்து தண்ணீரில் அதை விடும்படி நமக்கு பிறக்கப் போகும் பிள்ளையிடம் சொல்லி வைப்பேன்.
தபுசங்கர் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் கண்மையால் எழுதிய கவிதைகள்.